நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியருமான முனைவர் பி சக்திவேல் அவர்கள் கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களின் கனவுகளை எப்படி நனவாக்கலாம் அப்படின்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. இவங்க கூட இணைந்து உரையாடுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். வாங்க நேர்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
கல்லூரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில படிப்புக்கு முதல் படியெல்லாம் தாண்டி மிக முக்கியமான இடமா இருக்கக்கூடியது நம்முடைய கல்லூரி படிப்பு. அந்த கல்லூரி அப்படிங்கிற வகையில 10வது படிச்சாச்சு, 12வது படிச்சாச்சு, இதெல்லாம் தாண்டி அடுத்தது நம்ம போகக்கூடிய இடம் இந்த கல்லூரி. இந்த என்னென்ன இப்போ கல்லூரின்னு எடுத்துக்கிட்டாலே எத்தனையோ வகையான படிப்புகள் வந்து விதவிதமான வகைகளில் நிறைய வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ எதை தேர்ந்தெடுக்கிறது? இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னால் நிறைய சாப்பாடு வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக இருக்குது. எந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம், எது சாப்பிட்டா நல்லாயிருக்கும், என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வந்து தக தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கிற மாதிரி கல்லூரிகளில் படிப்பும் விதவிதமான படிப்புகள்லாம் வந்துருச்சு. இதை எப்படி தேர்ந்தெடுத்தா நல்லாயிருக்கும், தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன மாதிரி படிப்புக்கூடிய ஒரு விஷயமா நம்ம செயல்படுறது, அதுலேருந்து நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு எந்த வகையில் இருக்குது அப்படிங்கிற பல தகவல்களையும் நம்மளுடைய பேராசிரியர் இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அதை பற்றி கேட்கலாம். சார் வணக்கம். சார்
வணக்கம். பேராசிரியர் சக்திவேல் சார், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையினுடைய தலைவர் மற்றும் பேராசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம். நல்ல ஒரு தலைப்பு சார். சரியான காலகட்டத்தில் இந்த தலைப்பை எடுத்து நம்ம வந்து பேச போகிறோம். நீங்கள் முதல்ல ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. நிறைய குழப்பங்கள், நிறைய மனக்குழப்பங்கள், நிறைய அட்வைஸு, ஏகப்பட்ட பேர் ஆலோசனை சொல்லுவாங்க கல்லூரி இது எப்படி வந்து சூஸ் பண்ணுறது. சோஷியல் மீடியாவில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான, ஏன்னா ஆயிரக்கணக்கான வீடியோலாம் வரும். இதை பார்த்துட்டு நமக்கு தெளிவும் கிடைக்கும், சமயத்தில் குழப்பமும் நமக்கும் வரும். ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரியை வந்து எப்படி தேர்வு செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நல்ல கேள்வி. இதில் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி அரசு மற்றும் மத்திய அரசு, மாநில அரசு, தனியார் நிறுவனங்கள் என்று தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கல்லூரிகள் இருக்குது. இந்த கல்லூரியில் வந்து எப்படி ஒரு நல்ல கல்லூரியை வந்து தேர்வு செய்வது அப்படின்றத பற்றி முதல் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கல்லூரியில் உங்கள் பிள்ளைகள் எந்த பாடம் படிக்கிறாங்களோ எது வேணால் படிக்கணும். நீங்கள் ஆர்ட்ஸ் சயின்ஸ் இருக்குது சார், இன்ஜினியரிங் இருக்குது, நீட்டு முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் படிக்க போகிறாங்க. என்ன படிப்பு நீங்கள் படித்தாலும் அந்த கல்லூரியில் அந்த பாடம் வந்து மத்திய அரசாலையும் மாநில அரசாலையும் பல்கலைக்கழக மானிய குழுன்னு சொல்லக்கூடிய அல்லது அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தினால அங்கீகாரம் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா கோர்ஸ் ரெகக்னேஷன் இல்லாமல் அங்கீகாரம் இல்லாத அந்த பாடத்தை படிக்கிறது நமக்கு எந்த வகையான பயனுள்ளதாக இருக்காது. ரெண்டாவதாக அந்த கல்லூரியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய கட்டமைப்பு வசதிகள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சரி, இது எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒன்று வேணால் அவங்களுடைய வெப்சைட்டு போங்க. அந்த கல்லூரியுடைய வெப்சைட்டில் இணையதளத்தில் போனீங்கன்னாவே எல்லா தகவலும் இருக்கும். அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நாள் வேலை நாட்களில் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஒரு நாள் அந்த கல்லூரிக்கு போங்க, உங்கள் பிள்ளைகளோட போங்க, உங்கள் மனைவி மக்களோட போய் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கிட்ட பேசு. ஏன்னா இப்போ அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. நான் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தினமும் மாணவ மாணவிகளும் அவங்க பெற்றோர்களும் வராங்க. சரி, என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது, என்ன பாடம், இது படித்தவனும் எதிர்காலத்தில் எப்படி எங்களுக்கு வேலை கிடைக்கும், இதெல்லாம் வந்து கேட்குறாங்க சார். இது வந்து ஒரு முக்கியமானது. அதுக்கடுத்தது அங்கே என்ன மாதிரியான சிலபஸ் கொடுக்குறாங்க, எந்த மாதிரியான பாடம் வந்து போதிக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்லாம் டாக்டரேட் முடிச்சிருக்காங்களா, அவங்கெல்லாம் குவாலிஃபைடாக இருக்காங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்ததாக இவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு ஏதாவது உருவாக்கி கொடுக்குறாங்களா நம்ம பிள்ளைகளுக்கு, கேம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய வளாகத்திலே அவங்களுக்கு வேலை கிடைக்குதா, இல்லை இவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சொந்தமாக நம்ம வந்து தேர்வு செய்யணுமா. கடந்த 5 ஆண்டுகள் சார் எப்படி இவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எப்பயுமே வந்து சார் 1 வருஷம் 2 வருஷத்தை பார்க்கக்கூடாது, குறைஞ்சபட்சம் ஒரு 5 இயர்ஸ் எடுத்து பார்க்க. 5 இயர்ஸில் அவங்களுடைய ஒரு சீராக எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்புகள் கிடைக்குதா, எல்லா பாடத்துக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்கும் மிக முக்கியமானது சார், நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு அந்த கல்லூரி என்பது ஒரு பாதுகாப்பாக இருக்கா, நம்ம சொந்த ஊர்ல இருந்து அருகாமையில் இருக்கா, நமக்கு ஏதாவது தேவைன்னா போய் பார்க்கக்கூடிய அளவில் அந்த கல்லூரி இருக்கா. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று முக்கியமானது, பாடத்திட்டத்தை தாண்டி சப்ஜெக்டை தாண்டி இவங்க நம்ம பிள்ளைகளுடைய கலைகள் மற்றும் திறன்கள், ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, வெறும் சப்ஜெக்டை மட்டும் நடத்தாமல் நமக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்களா, லாங்குவேஜுக்குன்னு தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா, ஒரு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, இன்டர்ன்ஷிப் சொல்லக்கூடிய பயிற்சிகளுக்கு வெளியே அனுப்புறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம போய் பேசணும். இப்போ அவங்க கிட்ட பேசும்போது அவங்க உண்மையா வந்து இதுலயே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அவங்க கரெக்டான தகவல் கொடுக்குறானான்னு பாருங்க. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட கலந்து பேசும்போது சார் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இவங்க இவங்களோட இன்புட் ரொம்ப முக்கியம், இந்த ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீட்பேக்கை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கல்வி நிறுவனத்தை முடிவு பண்ணலாம், பாடத்தை முடிவு பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த பாடத்தை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணுங்க, எந்த கோர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய 21st century எல்லா பாடத்துக்கும் ஸ்கோப் இருக்குது சார், எல்லா பாடத்துக்கும் மதிப்பு இருக்கு. அந்த பாடத்தை நீங்கள் நேர்த்தியாக திறமையாக முழு மனதோட ஈடுபாடோட படிக்கும்போது நிச்சயமா வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்கு சார். ஸோ இந்த ஒரு சில பாராமீட்டரை வச்சு நம்ம நல்ல காலேஜை வந்து சூஸ் பண்ணலாம் சார். நம்ம
சார் இப்போ எந்த மாதிரி கல்லூரி வந்து தேர்ந்தெடுக்கணும், எப்படி படிக்கிறதுக்கான வகையில தேர்வு செய்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற பத்தி சொன்னீங்க. இப்போ அதே நேரத்தில் நம்ம படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பள்ளிகள், அதுக்கு அடுத்ததை நீங்க இப்ப சொன்ன மாதிரி கல்லூரிகள், இது ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன சார்?
நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சார், நிறைய வித்தியாசங்கள். நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ இங்க எப்படின்னா சார், நீங்க நம்ம ஸ்கூல்ல நம்ம என்ன பண்ணுவோம் சார், 5 subjects or 6 subjects மட்டும் படிப்போம் சார். இப்போ நம்ம லாங்குவேஜ் படிப்போம், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிப்போம், நம்ம மேத்ஸ் படிப்போம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்போம். ஆனால் கல்லூரி வரும்போது ஒரு ஒரு உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு 4 வருடம்னா 8 semesters சார், குறைஞ்சபட்சம் 8 semesters வந்து ஒரு 60க்கும் மேற்பட்ட பாடத்தை படிப்பாங்க. இதுதான் வந்து ஒரு சேலஞ்சு நம்ம பசங்களுக்கு. பட் நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். நீங்கள் வெறும் சப்ஜெக்ட் லாங்குவேஜ் மட்டும் தாண்டி இன்னைக்கு நமக்கு நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கும் நம்மளுடைய திறமைகளை வந்து உருவாக்குவதற்கும் திறமைகளை சற்று அதிகரிப்பதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கல்லூரியில். ஆனால் இது வந்து பள்ளிகளில் அது வந்து அதிகம் கிடையாது. இன்னொன்று, மாணவர்களுக்கு கல்லூரியில் நிறைய சுதந்திரம் கிடைக்கும் சார். ஆனால் இந்த சுதந்திரம் என்பது பள்ளியில் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சுதந்திரத்துக்கும் பொறுப்புக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ஒரு உறவு இருக்குது. நம்ம பசங்க நினைக்கிறாங்க, ஸ்கூல்ல இருக்கிற வரையும் நம்ம வந்து டிசிப்ளினா இருந்தா போதும், கட்டுப்பாடோடு இருந்தா போதும் நினைக்கிறாங்க. ஆனா இந்த கட்டுப்பாடு டிசிப்ளின் அப்படின்றது வாழ்க்கையில கடைசி வரையும் நம்ம கூட வரக்கூடிய ஒரு விஷயம், அதை மறந்துடக்கூடாது. ஸோ இது ஒரு அடுத்த விஷயம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஆசிரியர்கள் பள்ளியில் படிக்கிற மாணவன் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டீச்சராக இருப்பாங்க, இல்லை நம்ம மாவட்டத்தினுடைய டீச்சர், அல்லது நம்ம தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட்டுக்குள்ளே அவங்க வந்து படித்தவங்க இருப்பாங்க. ஆனால் இதே நீங்கள் காலேஜ் போகும்போது அந்த ப்ரொஃபஸர் எங்கேருந்து வேணாலும் வருவார். ரெக்ரூட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறாங்க, அல்லது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மொழி தெரியாத மாநிலத்திலேருந்து வருவாங்க, இங்கிலீஷில் நமக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டுத்துக்கும். அதுக்கு அடுத்தது சார், இங்கே வந்து என்னன்னா, ரொம்ப டெக்ஸ்ட் புக்கு, இதுலன்னா ஸ்கூலில் வந்து டெக்ஸ்ட் புக் ஓரியன்டான சப்ஜெக்ட். ஆனால் இங்கே வந்து என்னன்னா, டெக்ஸ்ட் புக்கை தாண்டி நீங்கள் மனப்பாடம் கிடையாது, நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்கணும், தெரிஞ்சு படிக்கணும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு நிபுணத்துவம் பெறுவதற்கும் ஒரு பெரிய ஒரு 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 அறிவாளியாக ஒரு ஆராய்ச்சியாளராக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சார் நம்மளோட கல்லூரியில். அதுக்கு அடுத்தது, ஸ்கூலில் பொறுத்தவரையும் நம்ம பசங்களுக்கு அதிகம் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா எல்லாமே பெற்றோர்கள் எடுப்பாங்க, ஆசிரியர் எடுப்பாங்க. ஆனால் கல்லூரினு வரும்போது பார்த்தீங்கன்னா சார், என்ன பண்ணணும், இவங்களே முடிவெடுக்கணும், இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தை வந்து சூஸ் பண்ணணும். எலெக்டிவ்னு ஒரு பேப்பர் சொல்லுவாங்க, அதாவது இவங்களோட சப்ஜெக்டை தாண்டி இன்னொரு பேப்பர் எடுக்கணும். அப்போ இவங்க விருப்பப்பட்ட எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நம்ம எடுக்கலாம் சார். இது ஒன்று. கல்வியை பொறுத்தவரையும் வந்து ஸ்கூலில் வந்து சார் பேசிக் எஜுகேஷன், அடிப்படை கல்வின்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்லூரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை எல்லாத்தையும் தாண்டி அடுத்த லெவலுக்கு நம்மளை வந்து போதிக்கக்கூடிய ஒரு வளாகம் தான் சார் கல்லூரி. கடைசியாக ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பள்ளி அப்படின்றது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே பார்க்கக்கூடிய ஒரு கேம்பஸ். ஆனால் காலேஜ் அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு பாடத்தை தாண்டி கான்ஃபரன்சஸ் நடத்துவாங்க, செமினார் நடத்துவாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மற்ற கல்லூரிக்கு அனுப்பி அவங்க பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் அல்லது ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த வகையில் பார்த்தோம்னா சார், நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது நம்மளுடைய ஸ்கூலுக்கும் நம்மளுடைய காலேஜுக்கும் சார்.
கல்லூரியில் வந்து மாணவர்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது?
எனக்கு எங்கள் ஒரு டீச்சர் ஒன்று சொன்னார் சார், நம்ம குளிருக்கு பயந்தோன்னா தண்ணியில் பிடிச்சி தள்ளுங்க அப்படின்வாரு. அது என்னென்னா, அப்போ தான் வந்து அந்த அந்த பயம் போகும், குளிர் போகும் அப்படின்வாரு. இப்போ இங்கே காலேஜ் போகும்போது நம்ம பசங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மிரட்சி இருக்கும், கேம்பஸை பார்த்தா பெருசாக இருக்கும். ஏன்னா அங்கே ஸ்கூல்லே இருந்துட்டாங்க, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குறுகிய வட்டத்தில். ஆனால் இவங்க காலேஜ் போகும்போது அந்த கேம்பஸ், அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ் பேசக்கூடியவாங்க. ஏன்னா ஸ்கூலை பொறுத்தவரையும் நம்ம தமிழ் பேசுகிற மாணவன் தான் நம்ம கூட இருப்பான், நம்ம கிளாஸ்மேட்டாக இருப்பான். ஆனால் நீங்கள் காலேஜ் போகும்போது சார், நம்ம கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க பக்கத்து ஸ்டேட்டா இருப்பான், இல்ல இந்த பக்கத்துக்கு பக்கத்து ஸ்டேட்ல இருந்து நம்ம கிட்ட வந்து படிப்பான். அவனுடைய ட்ரெஸ்ஸிங் டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்க மொழி கலாச்சாரம் உணவு எல்லாமே வித்தியாசமா இருக்குங்க. அதுக்கடுத்தது வந்து காலேஜ் பொறுத்தவரையும் சார் நிறைய கத்துக் கொடுக்கும், கேம்பஸ் வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இப்போ என்னுடைய ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை பாருங்களேன், நான் வந்து இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல 1993 நான் படிக்க வந்தேன். உண்மையா சொல்ல போனேன்னா இந்த கல்லூரி வளாகம் தான் சார், இந்த பல்கலைக்கழகம் தான் எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது. அதுல முக்கியமானது வந்து என்னுடைய ஆங்கில புலமை இங்க தான் நான் வந்து கத்துக்கிட்டது, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் படித்தது எல்லாமே வந்து தமிழ் மொழியில் படித்தேன், ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் அப்படின்றது டீச்சிங் இங்கிலீஷ் தான். ஸோ என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இங்கிலீஷ்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் ஒரு செமஸ்டர் போனால் சரியாயிடுவாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, நான் அதுக்கப்புறம் இங்கிலீஷை கற்றுக்கிட்டேன். அதுக்கடுத்ததாக சார் இன்டர்பர்சனல் ரிலேஷன் சொல்லக்கூடிய தனி மனித உறவுகள் வந்து கற்றுக் கொடுத்தது நம்மளுடைய கல்லூரி. இதை நம்ம நெகட்டிவாக பார்க்கக்கூடாது, பாசிட்டிவாக பார்க்கணும். இப்போ புது ஃப்ரெண்ட்ஸ் வரான் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நம்ம வந்து பழகிறதுக்கும் நம்ம வாய்ப்புகள், நம்ம ஃப்ளெக்சிபிளாக அவங்களோட வந்து சேர்ந்து போவதற்கும் ஒரு வாய்ப்புகள் கொடுக்குது சார். அதுக்கடுத்தது எனக்கு என்னுடைய யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா சார் நிறைய கலைகள் வளர்த்துக்கிட்டேன். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டு, நம்மளே நம்ம முடிவெடுத்துக்கிறது, நியாயமாக இருக்கிறது, ஒழுக்கமாக இருக்கிறது, நல்ல நண்பர்களை வந்து தேடி பிடிக்கிறது, நல்ல ஆசிரியர்களோட நல்ல உறவுகளை வைத்துக் கொள்வது, எல்லாத்துக்கு மேலே எதுக்கெடுத்தாலும் அப்பா அம்மாவை நம்பாமல் நம்மளே வந்து சொந்தமாக வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னுடைய பல்கலைக்கழகம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு அவசியம் சொல்லணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஷியல் டெசிஷன் மேக்கிங். ஒரு மாதத்துக்கு நான் படிக்கும்போது என்னுடைய அப்பா வந்து எனக்கு 750 ரூபாய் நினைக்கிறேன் சார், 750 ரூபீஸ் தான் கொடுப்பாங்க. இதில் நான் மெஸ்ஸுக்கு போக ப்ளஸ் என்னுடைய சொந்த தேவைகளுக்கு நான் பணம் வச்சுக்குவேன், யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஒரு கற்றுக்கிட்ட விஷயம்தான் இன்னைக்கு வரையும் பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்காமல் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய கற்றுக் கொடுத்தது. அதுக்கடுத்ததாக வெளி உலக பார்வை நமக்கு கல்லூரி கொடுக்கும். வெளி உலக பார்வை அப்படின்னும் போது நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், வருகை தரும் பேராசிரியர்கள் சொல்லுவாங்க. வெளியே காலேஜிலேருந்து வருவாங்க, வெளி யூனிவர்சிட்டிலேருந்து வருவாங்க சார். அவங்க கிட்ட நம்ம தைரியமாக பேசணும், நம்ம இங்கிலீஷில் பேசணும் நம்ம. ஸோ வென் யூ ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் யூ வில் டெவலப் அப்படின்னுவாங்க. நீங்கள் என்றைக்கு தொடர்ந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஒரு அழுத்தம் இருக்கோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், கற்றுக்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சார் கல்லூரியில் வாய்ப்புகள் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவதற்கும் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஸ்கூலில் வந்து கொஞ்சம் கம்மி, பட் காலேஜில் என்னென்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு பிஎஸ்சி அல்லது பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிங்க. எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு அப்புறம் பிஹெச்டி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு சார் கல்லூரியில். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்ட்டு, செல்ஃப் சஸ்டைன் அப்படின்வாங்க. உங்களுடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக உருவாகும். ஸோ செல்ஃப் டிசிப்ளினை தாண்டி, சுய ஒழுக்கத்தை தாண்டி சார் நம்மளே நம்ம முடிவெடுத்துக்கிறோம், நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சமுதாய பார்வையோட உலக பார்வையோட நம்ம வளருவதற்கான வாய்ப்புகள் நம்மளுடைய கல்லூரியில் உண்டு சார். அதுக்கு அடுத்ததாக எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு நம்ம கல்லூரி நமக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும். ஸ்கூலில் பொறுத்தவரை என்னென்னா எல்லாமே அப்பா அம்மா கிட்ட கொடுத்துருவோம், அண்ணன் பார்த்துக்குவாங்க, அக்கா பார்த்துக்குவாங்க. ஆனால் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம படித்து முடிச்சுட்டு என்ன செய்யலாம், நம்ம வேலைக்கு போகலாமா, அல்லது வளாகத்திலே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ போகலாமா, ஃபர்தராக நம்ம ஸ்டடி பண்ணலாமா, ரிசர்ச் பண்ணலாமா, இல்லை ஒரு யூபிஎஸ்சி பரீட்சை எழுதலாமா, டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுதலாமா, இந்த மாதிரியான ஒரு யோசனைகள் சார் நமக்கு காலேஜ் போனால் தான் வரும். கடைசியான ஒரு செய்தி என்ன அப்படின்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், உங்களுடைய ஆளுமை திறன் வளர்வதற்கான வாய்ப்பு கல்லூரியில். இது நான் பர்சனலாக என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்ததுன்னு நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. திட்டமிடுவது, நம்ம கோபப்படாமல் இருக்கிறது, அல்லது நம்ம மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்கிறது நம்மளுடைய கல்லூரி சார். இது வந்து ஒரு வாய்ப்புகளாக தான் நான் பார்க்குறேன், இதில் நெகட்டிவாக நான் பார்க்கல. அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகளும் பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம் சார்.
இப்போ கல்லூரிகளில் வந்து என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குது, அதனால் எந்த அளவுக்கு நமக்கு முன்னேற்றத்திற்கான வகையில் பயன்படக்கூடியதாக இருக்கிறத பற்றி சொன்னீங்க சார். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கும், அது என்னென்ன மாதிரியான சவால்கள் இருக்கும், அதை எப்படி சரி செய்யக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும்.
நிச்சயம் சார், நல்ல கேள்வி. இது கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் நம்ம பிள்ளைகள். இந்த சவால்கள் அப்படின்றது என்ன, உங்களை தயார்படுத்துகிறோம். இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறோம் சார், நம்ம பண்பலையில் பேசுகிறோம்ல, நம்ம புதுகை பண்பலையில். இது என்னென்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அடுத்த 4 ஆண்டுகளுக்கு அவங்கள வந்து நம்ம தயார் பண்ணுறோம். அப்படி தான் இந்த நான் உரையாடல் பார்க்குறேன் நான். அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வந்து நம்மளுடைய காலேஜ் லைஃப்பில் இருக்குன்னு சொன்னேன். அதே சமயத்தில் வந்து நிறைய நமக்களுடைய சவால்கள் இருக்குது. முடிஞ்சதுன்னா நீங்க குறிப்பெடுத்துக்குங்க. நம்ம இதை கேட்கக்கூடிய பண்பலை நேர்களை அவங்களோட பிள்ளைகளும், அதாவது ஆண் பெண் இரண்டு பேரும் தான் நம்ம. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சார், அகாடமிக் ப்ரெஷர்னு வாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதுவரையும் நீங்க ஒரு 6 பேப்பர் சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, ஆனா காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஒரு செமஸ்டருக்கு 8 பேப்பர் வரும், 6 பேப்பர் வரும், ப்ராஜெக்ட் வரும், அந்த ப்ராஜெக்டுக்கு வாய்மொழி தேர்வு வரும், ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு வரும், காலேஜினோட ஒர்க்கு வரும், நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் வரும். ஆனால் இது எல்லாத்துலேயும் கலந்துக்காம நீங்க இருக்காதீங்க, கலந்துக்கணும். ஏன்னா கலந்துக்கும் போது தான் சார் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ அகாடமிக் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது கொஞ்சம் அதிகம், அதை வந்து நம்ம வந்து கையாளறதுக்கு தெரிஞ்சுக்கணும் சார். ரெண்டாவது வந்து நம்ம குடும்பத்தை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிறதே வந்து ஒரு சவால் தான். இதுவரையும் நம்ம குடும்பத்தோட இருந்தோம், அப்பா அம்மா கிட்ட இருந்தோம், அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, நல்ல உணவு, ஏன்னா வீட்டு வீடு மாதிரி கண்டிப்பாக ஹாஸ்டல் வராது, வீட்டில் இருக்கிற அளவுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்குமான்னு தெரியாது, பட் இருந்தாலும் நல்ல காலேஜஸில் நல்ல ஃபுட்டெல்லாம் கிடைக்குது. பட் அந்த ஃபுட்டு வந்து நமக்கு ஒத்துக்குமா, நம்மளுடைய உடல் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, ஆனால் அதுக்காக வந்து நம்ம படிப்பெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது, ரொம்ப உறுதியாக நிற்கணும். அடுத்தது நம்ம ஃபேமிலியோட வெளியே இருக்கும்போது மனம் விட்டு பேசணும். நமக்கு ஏதாவது கல்லூரியில் பிரச்சனை, மாணவர்கள்கிட்ட மாணவிகள்கிட்ட பிரச்சனை, இல்லை ஏதாவது ஒழுக்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா நீங்கள் வந்து பயப்படவே கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நிச்சயம் சொல்கிறேன், அவங்களோட தொடர்பில் இருக்கும்போது, சார் நான் படிக்கும்போது செல்ஃபோனே கிடையாது, ஒரே ஒரு லேண்ட்லைன் உண்டு, நான் இருந்த ஹாஸ்டலுக்கு அதில் லைனே கிடைக்காது, ஏன்னா அத்தனை பேருமே ட்ரை பண்ணுவாங்க நம்ம யூனிவர்சிட்டியில் நம்ம. ஆனால் இன்றைக்கி என்னென்னா உங்ககிட்டயும் செல்ஃபோன் இருக்குது, அப்பாக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள், பேசும்போது நம்ம எந்த ஒரு நெகட்டிவான ஒரு முடிவெடுப்பதற்கும் வாய்ப்புகள் இங்கே கிடையவே கிடையாது. அதுக்கு அடுத்த இன்னொரு சவால் வந்து சார், இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகளே, லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். இதுவரையும் நீங்கள் முழுக்க முழுக்க தமிழில் படிச்சிருப்பீங்க, தமிழில் பேசுவீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் டீச்சர்ஸ்கிட்டையும், பட் வென் யூ கம் டு த காலேஜ் என்ன தெர் இஸ் எ சான்சஸ் என்ன அப்படின்னா, யூ வில் ஹாவ் டு இன்ட்ராக்ட் வித் யுவர் டீச்சர்ஸ் இன் இங்கிலீஷ். அவங்ககிட்ட இங்கிலீஷில் தான் நீங்கள் பேசணும், பிகாஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆங்கில புலமை அப்படின்றது நான் ஒரு வாய்ப்பாக தான் பார்க்குறேன், இது சவால்னு பார்க்கல. இங்கிலீஷை நீங்கள் டெவலப் பண்ணிங்க, இங்கிலீஷை டெவலப் பண்ணிங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ், தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போகிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அடுத்தது வந்து நேர மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப சிக்கல். நம்ம வீட்டில் எல்லாருமே நம்மளுடைய தேவைகளை பார்த்துக்குவாங்க, நம்ம தூங்கி எந்திரிப்போம், குளிப்போம், சாப்பிடுவோம், டியூஷன் போவோம், ஆனால் இங்கே காலேஜை பொறுத்தவரையும் நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை குறித்த நேரத்தில் இந்த காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். காலையில் எந்திரிக்கணும் நம்ம, அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் இருக்கணும், முன்னாடியே போகணும், சாப்பிடணும், காலேஜுக்கு நம்ம கிளம்பி போகணும், ஃபஸ்ட் ஹவர் கிளாஸை முடிக்கணும், செகண்ட் ஹவர் வேறு டிபார்ட்மெண்ட்டு போகணும், இந்த மாதிரி நிறைய சார் டைம் மேனேஜ்மெண்ட்டு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே இன்னொரு சவால் என்ன அப்படின்னா, இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, நிதி மேலாண்மை அப்படின்றத நம்ம நிச்சயமாக கற்றுக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சார், பணம் வரும், 10 நாள் மாதம் ஆரம்பத்திலே 10 நாள் எல்லாத்தையும் செலவு பண்ணிவிடுவோம், மீதி 20 நாள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் பணம் வரும்னு உட்காந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்களே வந்து என்ன பண்ணுங்கள், தேவையான பொருளை மட்டும் வாங்குங்க, தேவையில்லாத பொருளை வாங்க வேண்டாம், அனாவசியமாக செலவு பண்ண வேண்டாம். அனாவசியமாக நீங்கள் செலவு பண்ணினீங்க அப்படின்னா சேமிக்க தவறணும்னா நம்மளுடைய எதிர்காலத்தில் வந்து நிச்சயமாக பொருளாதார சம்பந்தப்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாத்துக்கு மேலே சார் மிக முக்கியமானது, மனசில் வச்சுக்கிங்க என்னுடைய பிள்ளைகளை, டிசிப்ளின் மட்டும் மன அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு காலேஜில். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க, ஆசிரியரை நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, உங்களுடைய ரூம் மட்டும் சொல்லக்கூடிய உங்கள் ஹாஸ்டல்லையோ உங்கள் ரூமில் உங்களோட தங்குறவங்க நீங்கள் நினைச்சது எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேன், கோபம் எடுபடும் இடத்துல கூட காட்டக்கூடாதுன்னு ஒரு வள்ளுவர். அந்த மாதிரி வந்து நீங்கள் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நீங்கள் கோவப்படாதீங்க, கோவப்பட்டீங்க வார்த்தைகளை நீங்கள் வந்து வீசிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா வார்த்தைகள் பேசுகிற வரையும் அது வந்து மதிப்பு கிடையாது. ஒன்ஸ் அந்த வார்த்தையை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நிச்சயமாக வந்து உறவுகள், மனித உறவுகள் வந்து பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு முக்கியமானது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, வீட்டில் இருக்கிற மாதிரி ரொம்பவும் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டானா இருப்பாங்க, எனக்கு இதுதான் பிடிக்கும், எல்லாரும் நான் நினச்ச மாதிரி செய்யணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. அங்கே போங்க, நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸோட வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அந்த ரூம்மேட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் மாறிக்கங்க, ஃப்ளெக்சிபிளாக. பட் அதுக்காக நீங்கள் ரொம்பவும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பட் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொன்று முக்கியமான ஒரு சவால் அப்படின்றது சார், ப்ளஸ் டூ வரையும் நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் போன உடனே படிப்பில் வந்து கோட்டை விட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா, என்னுடைய அன்பான வேண்டுகோள் பிள்ளைகளுக்கு என்னென்னா, நல்லா படிக்கணும், படிப்பில் மட்டும் கவனம் குறையவே கூடாது, அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் குறையக்கூடாது, எல்லாத்துக்கு மேல வந்து கடைசியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சவால்னு பார்த்தோம்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா வள்ளுவர் சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணிய எண்ணியாங்க எண்ணியர் திண்ணியராக பெரியன் அப்படின்னு. எல்லார்கிட்டையும் நல்ல விஷயம் இருக்கு சார், கெட்ட விஷயம் இருக்கு, ரெண்டத்தையும் நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணுன்றார் வள்ளுவர். ஸோ ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எது நல்ல விஷயம் அதிகமா இருக்கோ அதை எடுத்துட்டு போங்க அப்படின்றாரு. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா நமக்கு வாய்ப்புகளும் இருக்கு, சவால்களும் இருக்கு. பட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சமாளிச்சு தான் சார் வரணும். அந்த மாதிரி சமாளிச்சு வந்தனாலதான் நீங்களும் நானும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இந்த சமுதாயத்துல வந்து ஒரு நல்ல இடத்துல நம்ம வந்திருக்கோம் சார். நம்ம
சார் இப்போ கல்லூரிகளில் வந்து மாணவர்கள் என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பக்கத்து சொன்னாலும், பிள்ளைகளோட உயர்கல்வியில் வந்து குடும்பமாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, என்னென்னலாம் செய்தால் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் சார்?
நிச்சயமாக சார். இப்போது நம்ம என்ன நினைக்கிறோம் சார், காலேஜ் அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டோம், பையனுக்கு வந்து பணம் கட்டிட்டோம், டியூஷன் ஃபீஸ் கட்டிட்டோம், இதுக்கப்புறம் அவன் பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நான் வர ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுவோம், இன்னைக்கு கூட நான் வந்து மூணு பேர் அட்மிஷன் பண்ணினேன். இந்த மூணு பேர் அட்மிஷன் பண்ணும்போது நான் சொன்ன விஷயம் பேரண்ட்ஸ்கிட்ட என்ன தெரியுங்களா, அட்மிஷனோட உங்கள் பொறுப்பு முடியலைங்க, உங்கள் பையன் வந்து படிக்கிறானா உங்கள் பொண்ணு படிக்கிறாங்களான்றத ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் டிபார்ட்மெண்ட் வாங்க, உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட பேசுங்க, உங்கள் பேராசிரியர்கிட்ட பேசுங்க, துறைத்தலைவர்கிட்ட பேசுங்க. அப்போ பேசும்போது உங்கள் பையனுக்கும் வந்து ஒரு பொறுப்பு வரும். என்னென்னா, ஓ அப்பா அம்மா வந்து கல்லூரிக்கு வராங்க அப்படின்னும் போது வந்து நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், தினமும் வந்து காலேஜுக்கு வரணும், படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்கு அடுத்தது வந்து தினமும் நம்ம பசங்ககிட்ட பேசுனது. இப்போ நான் வந்து என்னோடய பையன் வந்து ஒரு எம்பிஏ படித்தாங்க, அவங்ககிட்ட நான் பேசுவேன் எப்படின்னா, டெய்லியும் கரெக்டாக சார் நைட்டு 8:30 8:30 எங்கள் என்டையர் பேரண்ட்ஸு, நான் மட்டும் கிடையாது, என்னுடைய மகன் என்னுடைய மனைவி எல்லாருமே வந்து அவங்ககிட்ட ஒரு 5 நிமிடம் பேசுவோம் நம்ம. ஸோ தொடர்ந்து நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் உறவில் இருக்கும்போது நிச்சயமாக அவங்க வந்து நல்ல முடிவெடுத்து நல்லபடியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று வந்து சார், என்னுடைய கைண்ட் அட்வைஸ் பேரண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னா, முடிந்த அளவுக்கு நீங்கள் பசங்களுக்கு ஹாஸ்டல் சூஸ் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் இஸ் அ வெரி சேஃப்னா, கல்லூரியில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ரொம்ப சேஃபு. ஒன்றுமே முடியாத பட்சத்தில் அப்படின்னா நீங்கள் தனியாக நம்ம ரூம் எடுக்கலாம். பட் என்ன பொறுத்தவரையும் பட் இஸ் மை அட்வைஸ் என்னென்னா, ஃபுட்டு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சில இஷ்யூ இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும், இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு சேஃப் வந்து காலேஜினுடைய ஹாஸ்டல்னு. அடுத்தது பெற்றோர்களுடைய பங்கு அப்படின்னா, தேவைக்கு பணம் கொடுங்க. நீங்கள் பையன் கேட்கும் போதெல்லாம் கணக்கு வழக்கு இல்லாமல் பணம் கொடுக்காதீங்க. எங்கள் தாத்தாச்சோ அடிக்கடி சொல்லுவார், ஆற்றுல கொட்டினானோ அளந்து கொட்டணும் அப்படின்வார். அப்படின்னும் போது நம்ம பசங்களுக்கு எது கேட்குறான், அவன் என்ன வேணுன்றான், அவனுக்கு என்ன நம்ம கொடுக்கணும், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு தான் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னபோது 3 மாதத்துக்கு 1 முறை தயவுசெய்து கல்லூரிக்கு போங்க, உங்களோட துறைத்தலைவர்கிட்ட பேசுங்க, பேராசிரியர்கிட்ட பேசுங்க, பையன் எப்படி படிக்கிறான், பையனோட நடவடிக்கையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, ஏதாவது ஒழுக்க சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கான்றதை பாருங்கள். அட்டண்டன்ஸ் வாங்கி பாருங்க, யாருமே தரமாட்டேன்னு சொல்லவும் மாட்டாங்க. நீங்க வந்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுறோம், உங்களை வாங்கன்னு சொல்றோம். அதனால நீங்க வாங்க, காலேஜுக்கு வாங்க, காலேஜில் போய் விசிட் பண்ணுங்க, அட்டண்டன்ஸ் என்னன்றதை பாருங்க, அவங்களுடைய செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரிசல்ட் என்னன்னு கேளுங்க. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு காலேஜ்லாம் என்ன பண்றாங்க, எஸ்எம்எஸ் பண்றாங்க, வாட்ஸ்அப்ல கூட வந்து பையனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி நீங்களும் வந்து கேளுங்க, செமஸ்டர்ல வந்து 8 பேப்பரா, என்ன தம்பி 8 பேப்பர் பாஸ் பண்ணிட்டியா, அந்த மார்க்ஷீட்டினுடைய காப்பி கேளுங்க, மார்க்ஷீட்டை வாங்கி பாருங்க. இன்னொன்று முக்கியமானது சார், பசங்க கிட்ட எப்பயுமே நல்லா பேசுங்க, நல்ல விஷயத்த பேசுவோம், பாசிட்டிவா பேசுவோம். நம்ம வந்து அவங்ககிட்ட நம்ம அவங்ககிட்ட பேசும்போது கண்டிப்பா பையனும் வந்து என்ன பண்ணணும்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய நடவடிக்கை எல்லாம் மாறும் நம்ம. ஸோ அட்வைஸ் பண்ணுங்க, நல்ல உணவுகள் எடுத்துக்க சொல்லுங்க, நல்ல உடைகள் உடுத்து சொல்லுங்க, கம்பீரமா காலேஜுக்கு போக சொல்லுங்க. அதனால எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடாது. பட் ஆல்வேஸ் வந்து நம்ம அவங்களுடைய நலன்ல வந்து அக்கறையோட இருக்குன்றதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் சார். நம்ம
இப்போ பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட எந்த அளவுக்கு அவங்களுடைய கல்வி வழிகாட்டுதல் ஒரு பக்கத்து இருந்தாலும், நாம என்னெல்லாம் செய்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பற்றி சொன்னீங்க சார். அதே நேரத்தில் கல்லூரி போகக்கூடிய மாணவர்களுக்கு சில டிப்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல இருக்கீங்க சார்?
சூப்பர் சார், இதையும் குறிச்சு வச்சுக்கணும் சார். நம்ம பசங்க வந்து நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஒன்று உங்களுக்கு என்ன வேணும், மேடியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணும், என்னோட பிள்ளைகளை உங்களுக்கு என்ன வேணும், நம்ம என்ன படிக்க போறோம், நம்ம என்ன சப்ஜெக்ட் படிக்க போறோம், நம்ம எதிர்காலத்துல என்னவா ஆகணுன்றது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் டிப்ஸ் சார். இந்த குறிக்கோள் மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பையனை வந்து யாராலையும் கெடுக்க முடியாது, கண்டிப்பா எதிர்காலத்துல நல்லவனா வருவோம். இதுல என்னுடைய ஒரே சின்ன அனுபவம், நான் படிக்க வரும்போது எங்க அப்பா சொல்லிட்டாரு, தம்பி நீ படிச்சு முடிச்சு 2 வருஷத்துக்குள்ள அப்பா ரிட்டையர் ஆயிடுவான், அதுக்குள்ள நீ வந்து வேலைக்கு போயிடணும்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு குறிக்கோளை உருவாக்கு. அதனால நான் வந்து படிச்சு முடிச்சு சார், முடிக்கிற வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு வந்துட்டேன், யூஜிசி நெட்டுக்கு எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணனா வந்துட்டேன். அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு ஒரு கோல் வேணும் சார், இலக்கு அப்படின்றது வேணும். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, தயவுசெய்து காலேஜுக்கு வந்து டெய்லியும் போங்க, படிங்க, உங்களோட கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நிச்சயமா சொல்றேன், மற்ற ஸ்டூடெண்ட்டை காட்டிலும் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டை வருவதற்கான வாய்ப்புகள். நம்பர் டூ. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய டிபார்ட்மெண்ட், நீங்க படிக்கக்கூடிய கல்லூரியை வந்து மதிக்கணும். ஸோ என்னைக்கு நீங்க மதிக்கிறீங்க, என்னைக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்டா இருக்கீங்களோ, நிச்சயமாக சொல்றேன் வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் வரும் உங்களுக்கு. அதுக்கடுத்தது மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேணும். ஏன் திரும்ப திரும்ப நான் வந்து ஒழுக்கம், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்றேன் அப்படின்னா, இந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைச்சேன்னா, இப்ப நான் ஒரு நான்கு நண்பர்கள் என் கூட, நாங்க நாலு பேருமே இப்ப பேராசிரியர் ஆயிட்டோம். நாம் ரெண்டு பேரும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில், ஒருத்தர் வந்து ராசிபுரம் கல்லூரியில், இன்னொருத்தர் வந்து சென்னை மாநில கல்லூரியில் பேராசிரியர் இருக்காரு. நாங்கள் நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் போவோம் வருவோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவான குவாலிட்டி கேரக்டர் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கு. அடுத்தது இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, டோன்ட் அவே ஃப்ரம், அதாவது பேரண்ட்ஸையும் குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து விலகி இருக்காதிங்க. எப்பயுமே அவங்களோட தொடர்பில் இருங்க, டெய்லி பேசுங்க, அப்பா கிட்ட பேசுங்க, அம்மா கிட்ட பேசுங்க, உங்களுக்குன்னு ஒரு அக்கா தங்கை இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, பேசுங்க அவங்ககிட்ட, அனுசரியாக பேசுங்க. ஸோ டெய்லி நீங்கள் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக, ஓ நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நம்ம கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரியும் நம்ம. ஸோ அதனால நீங்கள் அது ஒன்று மறந்துடாதீங்க. அடுத்தது நம்ம முக்கியமாக வந்து பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, பயப்படாதீங்க. நீங்கள் போகிற இடத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஃபியர் அப்படின்றது, பயம் அப்படின்றது மனசில் இருந்ததுன்னா வளர்ச்சி வராது. அதனால் வந்து பிள்ளைகளே, நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. எந்த பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு சட்டமும் சரி, அரசமைப்பும், போலீஸ்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சேஃப்டி கொடுக்குறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. இதுக்குன்னு வந்து உதவி எண்கள் இருக்குது, சேஃப் நம்ம கவர்மெண்ட்டுடைய ஹெல்ப்லைன்லாம் வச்சுக்கோங்க. காலேஜினுடைய கமிட்டியெல்லாம் இருக்குது, டிசிப்ளின் கமிட்டி, அது யார் டீச்சர் அவங்களுடைய மொபைல் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு டிப்ஸ் என்னென்னா, டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பேர் எடுங்க, நல்ல ரேப்போர்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுங்கள். அப்படி ரேப்போர்ட்டை வரும்போது உங்களுக்கு அந்த இன்டர்னல் எக்ஸாமினேஷனில் மார்க் போடுவாங்க, இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க், 25 marks. அதில் நம்ம நிறைய மார்க் கெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ எனக்கு ஒரு டீச்சர் ஒருத்தர் சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, 25 மார்க் எனக்கு இன்டர்னல் எக்ஸாமினேஷனில் இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க் போட்டார். இந்த 25 அப்படின்றது உண்மையாக சொல்கிற ஒரு பெரிய விஷயம். முழு மார்க் தரமாட்டாங்க. எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, நான் அந்த டீச்சர்கிட்ட நல்லா பேசுவேன் சார், மரியாதை இருப்பேன். அவங்கக்கிட்ட நான் எப்பயுமே வந்து சந்தேகம்னா போய் கேட்பேன், அவங்கக்கிட்ட எப்பயுமே டிஸ்கஸ் பண்ணுவேன், கிளாஸ் ரூம்லேயும் வந்து கொஞ்சம் டிசிப்ளினாக இருப்போம் சார் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒன்று வச்சுங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமானது என்ன, படிப்பை தாண்டி இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னன்னா, உங்களுடைய ஆளுமை திறனை வந்து வளர்த்துக்கணும். நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்கணும். இங்கிலீஷ் கற்றுக்குங்க, இங்கிலீஷில் பேசணும், இங்கிலீஷில் எழுதுங்க. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தப்பாக நினைக்காதீங்க, அழகாக இருக்கிறது கிடையாது. நல்ல மொழிகள், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவது, நம்மளை நல்ல ஆடைகள் உடுத்துவது, நல்ல மொழி பயன்படுத்துவது, நேரத்துக்கு காரியத்தை செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இதெல்லாம் நம்ம பசங்க வந்து என்ன பண்ணணும்னா கற்றுக்கணும். அதுக்கடுத்தது வெளிப்படையாக வந்து குடும்பத்தோடு பேசுங்க. இது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா, ஃபேமிலிக்கிட்ட ஓப்பனாக இருங்க, எதுவும் மறைக்காதீங்க. ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தால் தவறு கிடையாது, எல்லாமே நல்லது தான். ஒருவேளை ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தது அப்படின்னா, அதை வந்து நிச்சயமாக உங்கள் அப்பா கிட்ட வந்து ஓப்பனாக பேசுங்க. இந்த மாதிரி நடந்துருச்சுப்பா, இது மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், இல்லை இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். எல்லாத்துக்கு மேலே மிக முக்கியமான ரெண்டு விஷயம் அப்படின்னா, உங்களுடைய உடல் மற்றும் மனம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் உடல் சொல்லக்கூடாது, மனம் மற்றும் உடல். உங்களுடைய மைண்டு, உங்களுடைய பாடி ரெண்டுமே வந்து நன்றாக இருக்கணும். ஸோ மைண்டும் ஹெல்த்து நல்லா இருக்கணும் சார், பாடி நல்லா இருக்கணும். இந்த ரெண்டுமே நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன வேணாலும் சாதிக்கலாம் நம்ம. ஸோ ஹெல்த்தும் நம்ம ஸ்பாயில் ஆகக்கூடாது, நம்மளுடைய பாடியும் ஸ்பாயில் ஆகக்கூடாது. டெய்லி உங்கள் காலேஜில் வந்து கிரவுண்ட் இருக்கும், போங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். கடைசியாக வந்து ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, தேவைப்பட்டது அப்படின்னா ஆலோசனைகள் கேளுங்க, உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க. உங்களுக்குன்னு ஒரு மென்டார் இருப்பார், அல்லது உங்களுடைய வெல்விஷர் இருப்பாங்க டிபார்ட்மெண்ட்டில், அவங்க கிட்ட போய் என்ன பண்ணுங்க, ஆலோசனை கேளுங்க. அதனால இந்த மாதிரி ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்கள் தான் சார் இந்த உலகத்தினுடைய ராஜா. நிச்சயமாக நல்ல நல்ல மாணவனாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சார்.
சார், இப்போ வந்து கல்லூரி வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம தேர்வு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, அதே நேரத்தில் பள்ளிகளில் படித்தோம், அடுத்ததாக வந்து கல்லூரிக்கெல்லாம் போனோம், அங்கே என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் வித்தியாசமான வகைகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல், அங்கே என்னென்ன வாய்ப்புகள் உருவாகுது அப்படிங்கிறதும் இல்லாமல், என்ன சவால்களை வந்து நம்ம சந்திக்கிறோம், அதை எப்படியெல்லாம் நம்ம மாத்திக்கிட்டு சவாலையே நம்ம வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாத்திக்கணுங்கிறது மட்டும் இல்லாம குறிப்பா பெற்றோர்களுக்கும் மாணவர்கள்ட்ட வந்து எப்படியெல்லாம் இருந்தால் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாங்கிறதையும் மாணவர்களுக்கு பயனுள்ள நல்ல நல்ல டிப்ஸுகளும் வந்து இந்த கல்லூரியில் இப்போ எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தகவலை வந்து கொடுத்தமைக்க புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
நல்ல வாய்ப்பு சார், நல்ல ஒரு தலைப்பில் பேசுவதற்கான வாய்ப்பு புதுகை பண்பலைக்கும் உங்களை போன்ற நல்ல உள்ளங்களுக்கும். ஸோ இதுவரையும் சொன்னதை வந்து ஜஸ்ட் ஒருந்து போகிற போக்கில் கேட்குற மாதிரி இல்லாமல் இதை உள் வாங்கிட்டு நல்லபடியாக நம்ம பசங்களை வந்து எதிர்காலத்தை உருவாக்குறது நம்மளுடைய முக்கியம் சார். அதனால் அவ்வையார் சொல்கிற மாதிரி இலக்கு இல்லாத பயணம் கெடுன்னு சொல்லுவாங்க. நம்ம பசங்களுக்கு ஒரு இலக்கை உருவாக்கணும் சார், உழைக்காத உடலும் கெடும். பசங்களை வந்து உழைப்பதற்கு கற்றுக் கொடுக்கணும், ஓதாத கல்வி கெடுன்னுவாங்க. அதனால் படிக்கணும் சார், படிக்கணும். ஏன்னா வந்து படிப்பு ஒன்று தான் சார் நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும். அதனால் என்னோடய பிள்ளைகளை கடைசி ஒரே ஒரு செய்தி என்ன, துவண்டால் வெற்றி கெடும் சொல்லுவாங்க அவ்வையார். அதனால் வாழ்க்கையில் தோண்டு போகாதீங்க, எந்த சவால்கள் வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று அதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய நம்ம ஒரு வாய்ப்பு தான் நம்மளுடைய கல்லூரி, நம்மளுடைய பள்ளிகள். அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க சார். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது பேராசிரியர் சக்திவேல், அரசறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை கல்லூரி மாணவர்களின் கனவுகளை நனவாக்கலாம் அப்படின்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய முனைவர் பி சக்திவேல் அவர்களுக்கும் இவருடன் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.